எங்க நல்ல ஆண்டவரே, உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லமுடைய தேவன் நீங்கள் ஆண்டவரே. எங்கள் மத்திரே எழுந்தருளி இருக்கிறவர், எங்கள் மத்திரே உலாவி வருகிறவர், உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா,
சிங்காசனத்தை ஏற்றிருப்பா தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு,
அவர் இங்கு மத்தியிலே வேற்றிருக்கிற தேவனாய் இருக்கிறார்.
ஹல்லேலூயா.
சிங்காசனத்தை ஏற்றிருப்பா தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே துதி கணம் மகிமையெல்லாம் அவருக்கே செலுத்திடுவோம். சிங்காசனத்தில் ஏற்றிருப்பா தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே துதி கணம் அவருக்கு செலுத்திடுவோ.
ஹல்லேலூயா. அவர் சபையின் மத்தியிலே உலாவி வருகிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதுங்க. அவர் விண்ணுலகை விட்டு என்னையும் உன்னையும் தேடி வந்த நாள் இது. அவர் உன்னையும் என்னையும் நேசிக்கிறபடியினால் இந்த நாள் உருவாயிச்சு தெரியுமா? இல்லை என்று சொன்னால் இந்த நாள் இருக்காது. இந்த பூமியில இது இருக்க முடியாது. உன்னையும் என்னையும் அவர் நேசிக்கிறபடியினால் இந்த நாள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. எங்களோடு பேசுங்க ஆண்டவரே, எங்களை நடத்துங்கப்பா. நசரேனா இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் உட்காருங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாருக்கும் என்னுடைய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் இல்லையா? எல்லாம் சொல்லாத எல்லாருக்கும் என்னுடைய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் இப்பொழுது தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த நாள் கிறிஸ்துமஸ் என்னவென்று சொன்னால் இயேசு பிறந்த நாள். எல்லாருக்கும் தெரியும் பாருங்க. உலகத்துல நீங்க இன்றைக்கு போனீங்கன்னு சொல்லிச்சுன்னா இன்றைய நாள் எந்த நாள் சொல்லி தெரியாத ஒரு மனுஷன் கிடையாது இல்லையா? வீட்டில் நம்முடைய வாழ்க்கையிலே உள்ளான வாழ்விலே குடும்பத்திலே வெளிச்சம் இருக்குதோ இல்லையோ, இந்த நாளிலே எங்கு பார்த்தாலும் வெளிச்சம் இருந்து கொண்டே இருக்கும். இந்த நாட்கள்ல நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா வெளிச்சம் போடக்கூடாத இடங்கள் எல்லாம் வெளிச்சம் போட்டிருப்பார்கள். ஆனா துக்கம் என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்விலே மாத்திரம் வெளிச்சம் இல்ல பாருங்க. நம்முடைய உள்ளான வாழ்விலே மாத்திரம் வெளிச்சம் இல்ல பாருங்க. வருஷத்துல ஒரு நாள் அல்லாவிட்டால் ஒரு கிழமை எல்லாரும் வெளிச்சத்தை போட்டு ஏதாவது செய்து விடுவார்கள். ஆனால் வாழ்வில் என்ன வெளிச்சமே கிடையாது பாருங்க. இந்த நாளை எல்லாரும் கொண்டாடுவார்கள். துக்கத்தில் இருக்கிறவர்கள், சந்தோஷமா இருக்கிறவர்கள், ஏழைகள், பணக்காரர்னு சொல்லி எல்லாரும் இந்த நாளை என்ன செய்வார்கள்? கொண்டாடிக்கொண்டே இருப்பார்கள் பாருங்க. இந்த நாள் எதன்னு சொல்லி கேட்டா சிறுபிள்ளையும் சொல்லுங்க பாருங்க. என்னங்க கிறிஸ்துமஸ், என்ன இயேசு பிறந்திருக்கிறார், என்ன இயேசு பிறந்தார், திருப்பி கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9:6 வாசிங்கள்.
நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கட்டத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கெட்டர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதானத்தின் பிறவு என்னப்படும்.
திருப்பி வாசிங்க.
நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார்,
நமக்கு ஒரு பாலகன் பிறந்திருக்கிறார்,
நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார்,
நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டிருக்கிறார்,
கட்டத்துவம்
அவர் தோளின் மேல் இருக்கும்,
அவர் நாமம் அதிசயமானவர்,
அவர் நாமம் அதிசயமானது,
ஆலோசனை கட்ட
அவர் ஆலோசனை கட்ட
வல்லமை உள்ள தேவன்,
அவர் வல்லமை உள்ள தேவன்,
நித்திய பிதா,
நித்திய நித்திய காலமாக பிதாவாய் இருக்கிறார்,
சமாதான பிரபு,
அவர் சமாதான பிரபு. இந்த உலகத்திலே எவராலும் கொடுக்க முடியாத ஒரு காரியம் இருக்கு, என்ன தெரியுமா? இந்த உலகத்திலே ஆகாரத்தை காசு கொடுத்து வேண்டி விடலாம், ஆலோசனை நாலு பேரிடத்துல வேண்டி விடலாம், ஆனால் சமாதானத்தை எவராலும் வேண்ட முடியாது. இன்றைக்கு உலகம் முழுத்திலும் அநேகர் சமாதானத்திற்காக என்று ஓடுகிறார்கள். தேசங்கள் ஓடுகிறது, சமாதானத்தின் பேச்சுக்கள் அநேகம். குடும்பங்களில் பிரச்சனை, பிள்ளைகளுக்குள்ள பிரச்சனை, எல்லா இடமும் பஞ்சம். எதற்கு தெரியுமா? சமாதானம். இந்த காலகட்டத்தில் சமாதானம் இல்லாமல் வாழுகிறவர்கள் ஏராளம் பாருங்க. சமாதானத்தோடு வாழுகிறவர்களை போல காண்பிப்பார்களே ஒழிய உண்மையான சமாதானத்தை கண்டவர்கள் அற்பமானவர்களே. மற்றவர்களுக்கு காட்டி கொடுக்க கூடாது. பாருங்க, எங்களிடத்தில் சமாதானம் இல்லை என்று சொல்லி மற்றவர்கள் தெரிந்து கொள்ளக்கூடாது. அதனால நாம என்ன செய்கிறோம்? வடிவாகி இருக்கிறோம். நல்லாக உடுத்துக் கொள்வோம், சரிப்படுத்திக் கொள்வோம். பாருங்க, இந்த உலகத்தில் யாரிடத்திலையும் சமாதானத்தை ஒரு மனுஷன் பெற்றுக் கொள்ள முடியாது. இன்றைக்கு அநேகர் கொஞ்ச நேரம் சமாதானமாக இருப்பதற்கு அநேக காரியங்களை செய்து கொள்ளுகிறார்கள். இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள் இந்த யூரோப்பிய தேசங்கள் மத்தியிலே அநேக ஆக்சிடென்ட்கள் நடக்கிறதாம். என்ன காரணம்? எல்லாரும் குடித்து விட்டு இதுதான் சந்தோஷம். அநேகருக்கு உண்மையான சமாதானமும் சந்தோஷமும் என்னவென்று தெரியாது. அதுதான் சமாதானம் சந்தோஷம் என்று நினைக்கிறார்கள். என்ன? குடித்து விட்டு கூத்தாடுவது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? இயேசு பிறந்ததின் நோக்கம் என்ன தெரியுமா? என்ன ஒரு வசனத்தை வாசிங்க, லூக்கா 2:14.
உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு
மகிமையும்
பூமியிலே
சமாதானமும்
மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக.
பூமியிலே சமாதானம் உண்டாவதாக எப்பொழுது? இயேசு பிறந்ததின் நிமித்தமாக, இயேசு வந்ததின் நிமித்தமாக ஆகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? சமாதானம். இன்னைக்கு அநேகர் என்ன சொல்றாங்க? பணம் இருக்கிறது, பட்டம் இருக்கிறது, சொத்து இருக்கிறது, சொந்தம் இருக்கிறது, ஆனா சமாதானம் இல்ல. ஏங்க? காசு கொடுத்து வேண்டி விடலாமே, பணத்தை கொடுத்து சமாதானத்தை வேண்டி. இந்த பாருங்க, சமாதானம் என்பது ஒரு தனி மனிதனிடத்திலே ஆரம்பிக்கிறது. தனி மனிதனாக இருந்தாலும் ஒரு மனுஷன் சமாதானம் இல்லாமல் வாழ முடியும். இந்த தேசத்தில் அநேக தற்கொலைகள் நடக்கிறது. ஏன் தெரியுமா? தனிமை, தனிமை, தனிமையின் ரீதியிலே அநேக மறித்து விடுகிறார்கள். என்ன? சமாதானம் இல்லைங்க. இந்த உலகத்தில் அநேக பட நடிகர்கள், நட்சத்திரங்கள் என்று அழைக்கப்படுகிறவர்கள் தற்கொலை பண்ணி கடந்த வருஷத்திலே மறித்து விட்டார்கள். காரணம் என்ன? பணம் இருக்கிறது, பட்டம் இருக்கிறது, புகழ் இருக்கிறது, ஆனா சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்லைங்க. என்ன பிரச்சனை? வீட்டுல பிரச்சனை, வெளியில பிரச்சனை, பிள்ளைகளோட பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, அதனால ஒன்றுமே இல்லைங்க. பணம் இருந்து என்ன, பட்டம் இருந்து என்ன, ஒன்றுமே இல்லைங்க, ஒன்றுமே இல்லை. இயேசு வந்ததுடைய பிரதானமான நோக்கம் என்ன தெரியுமா? நீயும் நானும் சமாதானத்தோடு வாழ வேண்டும் என்பதே. இன்றைக்கு நான் மூன்று குறிப்புகளை பார்க்க விரும்பினேன், ஆனால் நான் முதல் குறிப்போடு முடித்துவிட்டேன். முதலாவது, இயேசு வந்ததுடைய நோக்கம் சமாதானம். இரண்டாவது, இயேசு வந்ததின் நோக்கம் நரகத்தில் இருந்து என்னையும் உன்னையும் மீட்டுக் கொள்வதற்காக வேண்டி. மூன்றாவது, இயேசு வந்ததின் நோக்கம் உன்னுடைய என்னுடைய கர்ம பாவங்களை மன்னிக்கிறது என்பதற்காகவே என்ற தலைப்பிலே நான் பேச விரும்புகிறேன். ஆனால் முதல் காரியத்தோடு நான் நிறுத்திவிட விரும்புகிறேன். என்னவெனில், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்ததனுடைய மிகப்பெரிய நோக்கம் என்ன தெரியுமா? நீயும் நானும் சமாதானத்தோடு வாழ வேண்டும். ஆனாலோ இந்த உலகத்திலே, இந்த பூமியிலே சமாதானம் இல்லாமல் வாழுகிறவர்கள் ஏராளம், 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 ஏராளம். அவர் சமாதானத்தின் பிரபு. பாருங்க, இன்றைக்கு இந்த தேசத்திலே எல்லா உலக ரீதியிலே சமாதான ஒப்பந்தனுக்கு அநேகர் முயற்சி எடுக்கிறார்கள். அநேகர் உடைந்து விடுகிறது என்று போகிறார்கள். அநேக குடும்ப பிரச்சனைகளில் போய் சமாதானம் பேச போய் முடியல, முடியல. வாலிபர்கள் வைபோதிரன்னு சொல்லி முடியல. ஆனா இயேசு ஒன்றை மாத்திரம் நீயும் நானும் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளாமே ஒழிய வேறு யாரிடத்திலையும் நீ தேடுகிற சமாதானத்தை கண்டுபிடிக்கவே முடியாது. உலகம் வழியில இன்றைக்கு எண்ணத்துக்கு கதறுகிறது. உலகத்தை நீங்கள் பாத்தீங்கன்னா சுத்தி வர என்ன நடந்து கொண்டிருக்கிறது? யுத்தம் 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 யுத்தம், சமாதானமே கிடையாது. உலகத்தை சுத்தி வர பாத்தீங்கன்னா அழிந்து கொண்டே இருக்கிறது. இந்த பாருங்க, இதெல்லாம் இயேசுவுடைய அடுத்த வருகையிலே நடக்கிறது என்பதற்கு அத்தாட்சியான காரியங்கள் சொல்லி அதை குறித்து இன்னைக்கு பேச விரும்பல் பாருங்க. ஆனா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த நாள்ல இன்றைக்கு பிறந்தவருடைய மிக முக்கியமான நோக்கத்தில் ஒன்று என்ன தெரியுமா? நீயும் நானும் சமாதானத்தோடு வாழ வேண்டும். இதற்கு ஒரு உவமையை அடிப்படையாக வைத்து இந்த நாளில் நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 43-48 வரை.
அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகள் எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொத்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிட்டு.
43-44 திருப்பி வாசிங்க.
அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகள் எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொத்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவருடைய பெரும்பாடு நின்று போயிட்டு.
அப்பொழுது 12 வருஷமாக ஒரு வியாதி பாருங்க, நீங்க உங்களை இந்த இடத்துல நினைத்துக் கொள்ளுங்க. 12 வருஷமாக எனக்கு வியாதி இருக்கிறது. 12 வருஷமாக என்ன செய்கிறேன்? அலைந்து திரிகிறேன். 12 வருஷமாக எனக்கு தெரிந்தவர்கள் எனக்கு வேண்டியவர்கள் எல்லாரிடத்திலையும் சென்று எனக்கு சுகம் வேண்டும். 12 வருஷமாக அநேகருக்கு விடாப்பிடியான காரியங்கள் இருந்தும் இன்னைக்கு விடுதலை இல்ல பாருங்க, விடுதலையே இல்ல பாருங்க. 12 வருஷமாக இந்த இஸ்திரி என்னத்தை தெரியுமா நம்பி இருந்தார்? எனக்கு ஒரு சொந்தம் இருக்கிறது, எனக்கு ஒரு பந்தம் இருக்கிறது, எனக்கு உறவுகள் இருக்கிறது, இவர்கள் இருக்கும் வரைக்கும் என்னுடைய வியாதி என்னை விட்டு போய்விடும், அல்லாவிட்டால் அவர்கள் மாட்டி விடுவார்கள் என்று சொல்லி நினைத்திருக்க கூடும் இல்லையா? அல்லாவிட்டால் அந்த இஸ்திரி நினைத்திருக்கலாம், இவர்கள் எனக்கு உதவி செய்வார்கள். ஐயா, நான் உங்களை இந்த நாளில் கேட்கிற ஒரு கேள்வி என்ன தெரியுமா? உன் சொந்தமும் என் சொந்தமும் எதுவரைக்கும் உதவி செய்ய முடியும்? உன் சொந்தமும் என் சொந்தமும் எதுவரைக்கும் என்னை நடத்த முடியும்? இன்றைக்கு அநேகர் தெய்வம் இல்லை என்று சொல்லுகிறார்கள், தெய்வத்தை காட்டு என்று சொல்லுகிறார்கள். சில கேட்கிற கேள்விகள் அவர்களை குறித்தே அது வெளிப்படுத்தி காட்டுகிறது. இவர் எப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக இருப்பார் என்று சொல்லி உன் சொந்தமும் உன் பந்தமும் எதுவரைக்கும் உன்னை நடத்தி செல்ல முடியும்? இந்த 12 வருஷமாக பெரும்பாடுள்ள இஸ்திரி அவள் நினைத்திருக்கலாம், என்னுடைய சொந்தம் இருக்கவா? இன்றைக்கு அநேகர் நெஞ்சை நிமித்தி சொல்லுவார்கள் இல்லையா, என் சொந்தம் என் பந்தம் என் சகோதரர்கள். ஐயா, சகோதரர்கள் உறவுகள் எல்லாம் இருக்க வேண்டியது மிகவும் முக்கியமானது. ஆனால் எல்லாவற்றுக்கும் ஒரு எல்லை இருக்கிறது என்பதை நீ மறந்துவிடவே கூடாது. இன்னும் ஒரு கேள்வி கேட்டால், உன் சொந்தமும் என் சொந்தமும் எதுவரைக்கும் வர முடியும்? எதுவரைக்கும் வர முடியும்? எதுவரைக்கும் என்னோடு வர முடியும்? 12 வருஷமாக இந்த பெண்மணியை நினைத்து பாருங்கள். ஓ, வேதனை தாங்க முடியவில்லை, எனக்கு யார் உதவி செய்வா? யார் என்னை நடத்தி செல்வார்கள்? யார் நான் தேடுகிற இந்த சமாதானத்தை எனக்கு கொடுப்பார்கள்? சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ருசி பார்க்காதவர்கள் அவர்களை அதை ருசி பார்ப்ப கதறுவது அது ஒரு ஒரு கடினமான கண்ணீர் பாருங்க. 12 வருஷமாக அவருடைய கதறல் முழுத்திலும் என்ன தெரியுமா? என் வியாதி என்னை விட்டு நீங்க வேண்டும் ஐயா. இந்த பெண்மணி முதலாவது தன்னுடைய சொந்தம் தன்னுடைய பந்தத்தை நம்பி இருந்தால் அவர்களோ அவர்களை கைவிட்டார்கள் என்று சொல்லி நம்பலாம். இரண்டாவது, அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம், இன்றைக்கு உலகத்தில் நீங்க பாத்தீங்கன்னு பணக்காரங்க எக்கச்சக்கம் இருக்கிறாங்க பாருங்க. அநேகர் பணங்களை சேர்த்து வைத்திருப்பார்கள் பாருங்க, அநேகர் தேவையானதெல்லாம் வைத்திருப்பார்கள் பாருங்க. அவருடைய நம்பிக்கை எல்லாம் எண்ணத்துல இருக்கு தெரியுமா? யார் கைவிட்டாலும் இந்த பணம் என்னை கைவிடாது. யார் கைவிட்டாலும் சொந்தம் கைவிடட்டுக்கும் ஐயா, ஆனா பணம் கைவிடாது. இன்றைக்கு அநேகர் பணத்திற்காவண்டியே தங்கள் வாழ்க்கையில் ஓட்டுகிறார்கள். பணம் நம்முடைய வாழ்வுக்கு உதவியாக கொடுக்கப்பட்டதை மறந்து விட்டார்கள். அநேகர் என்ன செய்கிறார்கள்? பணம் தான் வாழ்வு. அந்நிலையில் இருந்து நீ சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியுமா? இந்த ஸ்திரியும் அதைத்தான் நம்பி இருந்தால் முழு பணத்தை செலவழிக்கிறாள். முதல்ல என்ன செய்த? உறவு கைவிட்டு விட்டது, நண்பன் கைவிட்டு விட்டான், நம்பினவர்கள் கைவிட்டு விட்டார்கள், சமுதாயம் கைவிட்டு விட்டது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இதுதான் நடக்கிறது இல்லையா? நம்பினவர்கள் கைவிடுகிறது, அது வேதனைக்குரியது தெரியுமா? நான் நம்பி இருந்தேன், இவரை கைவிட்டு விட்டார்கள். சமுதாயத்தை நம்பி இருந்தேன், நண்பனை நம்பி இருந்தேன், எல்லாரும் கைவிட்டு விட்டார்கள் என்னை. அடுத்தது பணத்தை நம்பி இருந்த அவள் என்ன தெரியும் வச்சிருந்தா, எல்லாவற்றையும் செலவழிச்சிட்டேப்பா. பணம் எல்லாம் அநேகருக்கு பந்தமும் பணமும் செல்வமும் செல்வாக்கும் படிப்பும் இருக்கும் வரைக்கும் தெய்வத்தை தெரியாது. இது இந்த பூமியிலே நாம் கண்ட ஒரு சாட்சியாகும். பணம் பட்டம் கல்வி அது இது எல்லாம் இருக்கும் வரைக்கும் தெய்வம் எனக்கு தேவையில்லப்பா. தெய்வத்தை எனக்கு எதற்கு? பணம் இருக்கிறது, சொந்தம் இருக்கிறது, பந்தம் இருக்கிறது, எனக்கு எதுக்குமே வேண்டாம். எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறேன். பட்டு போய் பாருங்க. எப்படி இருக்கிறீங்க? எங்களை மாதிரி இருப்பதற்கு என்ன? கார் இருக்குது, வீடு இருக்குது, கோல்டு இருக்குது, எல்லாம் ஓகேப்பா. இரவிலே கண்ணீர் விடுகிறவர்கள் 1000 பேரப்பா, இரவிலே கண்ணீர் விட்டோம் என்று சொன்னவர்கள் 2000 பேரப்பா, இரவிலே புலம்பி அழுகிறவர் பக்கத்தில் இருக்கிறது கேட்பது கிடையாது. 4 சுவருக்குள்ள இருந்து தனிமையிலே வறுக்கப்படுகிறவர்கள் இந்த தேசத்தில் ஏராளம் பேர். சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. இயேசு வந்ததின் நோக்கம் என்ன தெரியுமா? நீயும் நானும் சமாதானத்தோடு வாழ வேண்டும். உன் குடும்பம், உன் பிள்ளைகள். இந்த மனுஷன் என்ன செய்தால்? முதல்ல நம்பினான், ஓ என் சொந்தம், என் பந்தம் கைவிட்டு விட்டார்கள். நான் இந்த தேசத்திலே அநேக இடத்திலே கேட்ட வார்த்தை என்ன தெரியுமா? இந்த தேசத்துல சொந்தம் இருக்குங்க, பந்தம் இருக்குங்க, ஆனா எங்களை விசாரிக்கிறது இல்லையா அவங்க? இந்த தேசத்துல எங்களுக்கு ரொம்ப வேண்டியவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, அவங்களை எங்களை ஏன் என்று கேட்கறது இல்லைங்க. இந்த தேசத்துல நான் கேள்விப்பட்ட காரியம் துக்கத்திற்குரிய விஷயம்தான். ஆனா நீ தேவனை நம்பினால், இயேசுவை நம்பினால், ஆண்டவரை நீ நம்பினால், அவர்கள் செய்யாத காரியத்தை அவர் உனக்கு செய்வார். இதுவே சத்தியமாகும். அவள் பணத்தை நம்பிக்கொண்ட இந்த எவ்வளவுக்கு பணம் இருக்கும் வரைக்கும் பணத்தை நம்பி, பணத்தை அந்த எல்லாவற்றையும் செலவழித்து, ஏ என்னுடைய வருத்தம் என்னை விட்டு நீங்கணும்ப்பா, என்னுடைய வியாதி என்னை விட்டு நீங்கணும், அதனால என்ன செய்கிற, என்கிட்ட இருக்கிறது எல்லாவற்றையும் நான் கொடுத்துறேன். எங்க வாழ்க்கையிலையும் இப்படித்தான் நடந்து கொண்டோம் பாரு. எங்கிட்ட எது எல்லாம் இருக்கோ அதெல்லாம் முதல்ல கொடுத்துரும், தெய்வத்திட்ட கடைசியத்தான் போவோம் பாருங்க. எல்லாரும் கைவிடப்பட்டு, எல்லாரும் கைவிட்டு, கடைசியா டாக்டர்ஸ் கையை விரித்து மேல பாருங்க சொல்லுகிற பொழுதுதான் தெய்வத்தில போவோம். வரியா, ஒரு டாக்டர் நமக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. நானும் ஒரு டாக்டர் தானப்பா, நீ தெய்வத்தை பார், இல்லாவிட்டால் உனக்கு ஐயோ என்று சொல்லி சொல்ல வேண்டிய நிலைமை எங்கே? அங்கே சொல்லுகிற பொழுதுதான் ஆண்டவா 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 என்று சொல்லித்தரும். ஐயா ஐயா சொல்றேன் கேளு. வாலிப வயதுல நமக்கு கொஞ்சம் திமிர் கூடத்தான் பாருங்க, வாலிப வயதுல கொஞ்சம் திண்டாட்டமும் கூடத்தான் பாருங்க. இது எல்லாம் ஒரு நாள் மடிந்து போகும், அணைந்து போகும் என்பதை மாத்திரம் மறத்துறாது. வேதத்தில் எடுத்து சொல்லுகிறார் பாருங்க, நான் வாலிபனாய் இருந்தேன், நான் முதிர் வயது மானினப்பா, இவைகள் எல்லாவற்றிலையும் தெய்வம் கைவிட்டதாக நான் காணல. ஐயா நான் சொல்றதை கேளுங்க, வாலிப காலத்துல நமக்கு கொஞ்சம் திமிராத்தான் இருக்கும் பாருங்க. சில சத்தியங்களை நம்ப முடியாது, சில உண்மைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்றால் கொழுப்பு நமக்குள்ளே பேச தொடங்கிவிடும் தெரியுமா? அல்லாவிட்டால் படிப்பு நமக்குள்ளே பதில் சொல்லும் தெரியுமா? ஆனால் ஒன்று மாத்திரம் உண்மை, என்ன தெரியுமா? தெய்வம் இருக்கிறார் என்பதை மறுக்கவே முடியாது. தெய்வத்தை நம்பாத ஒரு மனுஷன் சொன்னாராம், தெய்வத்தை நம்பின ஒரு மனுஷனோடு தெய்வத்தை நம்பாத ஒரு மனுஷன் ரெண்டு பேரும் கதைத்துக்கணும். இந்த பூமியை உருவாக்கியது யார்? ஒருவருமே கிடையாது என்று சொன்னாராம். எப்படி இந்த பூமி உருவாக முடியும்? அது உருவாக முடியாது, அது பூமி, அது அப்படியே தான் இருக்குது. இல்லப்பா, இதை உருவாக்கினதென்று ஒருத்தர் இருக்க வேண்டுமே, அவர் யார்? இல்லவே இல்லை. இந்த பூமியை ஒருவருமே உருவாக்கவில்லை. அந்த மனுஷன் வெளியே போட்டு வரவிட்டு இந்த மனுஷன் பூமி உருண்டியை தூக்கி மேசையிலே வைத்து விட்டாராம். வந்த உடனே அவர் கேட்டாராம், இந்த பூமி உருண்டியை இதிலே வைத்தது யார்? இது எங்கே இருந்து வந்தது? இந்த தேவனை நம்புற மனுஷன் சொன்னாராம், அது அப்படியே வந்து விழுந்துச்சு, அது அப்படியே வந்து இருந்துச்சு. இல்லப்பா, அதை நம்ப முடியாது, யார் இதை இதிலே வைத்ததென்று எனக்கு சொல்லு. அந்த தேவ மனுஷன் சொன்னாராம், யோ இந்த பூமி உருண்டியே செய்ததுக்கு ஒரு மனிதன் இருப்பானேயானால் இந்த உலகத்தை உருவாக்கினுவதற்கும் ஒருவர் இருக்கிறார் என்பதை நம்பு, நம்பு. சில பேர் கொழுப்பு கேள்விகள் கேட்டு சும்மா அலட்டுறது, இரவில் போய் புலம்புறது. ஐயோ ஒருவரும் எனக்கு இல்லையே, ஒருவரும் எனக்கு இல்லையே, ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார் என்றதை நம்மையா. இந்த மனுஷியும் உலகத்துல முதல்ல உலகத்தை நம்பிச்சு பாருங்க, உலகத்துல இருக்கிறவர்களை நம்பிச்சு நானும் பாருங்க, இந்த பாருங்க என்னையும் விட்டா மனுஷீக ரீதியிலே இப்படி செய்வேன். உண்மைதான், மனுஷீக ரீதியிலே இந்த மனுஷியை போலதான் நானும் நடந்து என்ன நண்பர்கள் என் சொந்தங்கள் எல்லாம் கூப்பிட்டு அவங்க எனக்கு இருக்கிறாங்க. சில பேர் சொந்தத்துல பெரிய இது கொண்டாடுவார்கள், எனக்கு சொந்தம் இருக்கிறதையா, எனக்கு நண்பன் இருக்கிறான் பாருங்க, எனக்கு உயிர் நண்பன் இருக்கிறான் பாருங்க, என்ன வந்தாலும் எனக்கு முன்னுக்கு நின்பான், உனக்கு பிரச்சனை வருகிற பொழுது அவன் பக்கத்துல நிக்க மாட்டாப்பா. இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. அந்த மனுஷி இரண்டாவது பணம் எல்லாம் செலவழிக்கிறார், எனக்கு எப்படியாவது சமாதானம், எனக்கு எப்படியாவது சந்தோஷம், எனக்கு எப்படியாவது சுகம் எனக்கு வேண்டும், இருக்கிற எல்லாவற்றையும் செலவழிக்கிறார் செலவழிக்கிறார் செலவழிக்கிறார். கடைசியில் என்ன நடந்தது தெரியுமா, பணமும் அவளை கைவிட்டது என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிறோம். சொந்தமும் பந்தமும் கைவிட்டதப்பா, அடுத்ததாக பணமும் சொத்தும் அவளை கைவிட்டது பாருங்க. மூன்றாவது வாசிங்க, ஆஸ்திகளை எல்லாம் பாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க.
12 வருஷமாய் பெரும்பாடு உள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகள் எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும்.
அடுத்தது பாருங்க, ஆஸ்திகளை எல்லாம் செலவழிச்சிட்டால் அடுத்தது வைத்தியர்களுக்கு செலவழித்தா, அதை வாசித்து முடியுங்க.
ஒருவனாலும் சொத்தமாக்கப்படாது,
ஒருவராலும் சொத்தமாக்க முடியல. முதல்ல நண்பர்கள் சொந்தம் அவளை கைவிட்டது, இரண்டாவது பணம் என்ன செய்துச்சு அவளை கைவிட்டுச்சு, மூன்றாவது இந்த தேசம்தான் மருத்துவத்திலே மிகப்பெரிய ஒரு தேசம். எந்த தேசம், இந்த தேசம. இந்த தேசம் மருத்துவத்தில் உயர்ந்த ஒரு தேசம் வழங்குறதா. அந்த வைத்தியரும் அந்த பெண்மணியை கைவிட்டார், அல்லாவிட்டால் சுகப்படுத்த முடியல என்பதே உண்மையாகும். எனக்கு தெரிந்தவர்கள் இந்த இடத்துல இருக்கிறாங்க பாருங்க, டாக்டர்ஸ் கைவிட்டு சுகப்படுத்தி இங்க இருக்கிறாங்க. வேணும்னா முடிந்த அப்புறம் வாங்க, ஆக்கள் உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறேன். டாக்டர்ஸ் முடியாது, இது சுகப்படுத்த முடியாது என்றவர்கள் இங்க இருக்கிறாங்க, கைவிடப்பட்டவங்க இங்க இருக்கிறாங்க. தேவையா முடிஞ்சன்னு வாங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். மறித்து போய்விட்டார் என்று சொல்லி விட்டு விட்டவர்கள் இங்க இருக்கிறாங்க, நான் காட்டுறேன். நீங்க முடிந்த அப்புறம் என்னோட பேசுங்க. என்ன தெரியுமா, மருத்துவம் தோத்து விட்டது. என்ன நடந்தது, படித்த நாடுதான், பட்டம் பெறுத்த நாடுதான், ஆனால் அவர்கள் என்ன சொல்கிறார்கள், எல்லைகளை மீற முடியாது, தெய்வம் எனக்கென்ற எல்லை வைத்திருக்கிறார், அது என்னால மூற முடியாதப்பா. இன்னைக்கு அநேக ஜனக்கூட்டம் என்ன செய்கிறது, அங்கலாய்ப்பிலே தட்டுமாட்டத்திலே, டாக்டர் நீங்க தான் தெய்வம். வேதம் சொல்லுகிறது, தெய்வத்துக்கு இணையாக என்னும் உண்டு கொன்றாத, தெய்வத்துக்கு இணையாக என்னும் ஒன்று கொன்றாத. இன்றைக்கு அநேகர் இன்றைக்கு மாடத்திலே நடித்தது போல அநேக இயேசுக்கள் எழும்புகிறார்கள், அநேகர் அற்புதம் செய்கிறார்கள், அநேகர் நான் தான் தெய்வம் என்றார்கள். அதை நம்புவதற்கு ஒரு கூட்டம் இருக்கிறது. இந்த படித்த விஞ்ஞானம் இவ்வளவுத்துக்கு வளர்ந்து வந்த இந்த நாட்கள்லையும் நடக்கிறது என்ன, அங்கே தெய்வம் என்று சொன்னால் ஓடுகிற ஜனம், இங்கே தெய்வம் என்று சொன்னால் ஓடுகிற ஜனம். இந்த ஸ்திரியை மருத்துவமும் கைவிட்டு விட்டது, இதுதான் உண்மை. சொந்தம் பந்தம் நண்பத்துவம் கைவிட்டார்கள், பணம் பட்டம் அவர்களை கைவிட்டது. அடுத்தது என்ன வேண்டி சொல்லிச்சுன்னா, அடுத்தது என்ன வேண்டி சொல்லிச்சுனால், எல்லாரும் இந்த தேசத்திலே மருத்துவத்தை நம்புவோம் பாருங்க. எவரை நம்ப இல்லையோ இந்த மருத்துவத்தை நம்புவோம் பாருங்க. மருத்துவத்தை நம்பின பொழுது அந்த மருத்துவமும் அவளை கைவிட்டு விட்டதப்பா. இப்படி ஒரு நிலைமையில நீங்க யோசிங்க, உங்களை வச்சு யோசிங்க, உங்களை சுகப்படுத்தவே முடியாது, உங்களை சுகப்படுத்தவே உங்களுக்கு சமாதானமே இல்லப்பா, சமாதானமே முடியாது என்ற அந்த நிலைமையிலே அந்த நேரத்திலே அந்த ஸ்திரி ஒருவரை குறித்து கேள்விப்பட்டால் தொடர்ந்து வாசிங்க.
தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாது என்று எல்லாரும் சொன்ன போது பேதுருவும் அவளுடனே கூட இருந்தவர்களும், ஐயரே திரளான ஜனங்களும் சூழ்ந்து நெருக்கிக் கொண்டிருக்கிறார்களே, என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர் என்றார்கள். அதற்கு இயேசு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டதுண்டு என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ நான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்னாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சொத்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு அறிவித்தாள். அவர் அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ.
48 திருப்பி வாசிங்க.
அவர் அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார்.
அவர் அவளை பார்த்து சொன்னது என்ன தெரியுமா, உன் விசுவாசம் உன்னுடைய நம்பிக்கை இருக்கு பாரு, இயேசு சொத்தமாக்குவார் என்று நீ நம்பினியே, அந்த நம்பிக்கை உன்னை சொத்த உன்னை தொட்டு உன்னை சுகமாக்கியது. நீ இப்பொழுது இங்க இருந்து போ, என்னத்தோட போ, சமாதானத்தோட போப்பா. ஐயா நான் கேக்குறேன், இத்தனை வருஷ வாழ்க்கையில நீ எத்தனை பேரை நம்பி இருந்தார்? இன்றைக்கு இயேசுவை நம்பு. இத்தனை வருஷ வாழ்க்கையில எத்தனை தோல்விகளை நீ கண்டிருந்தா, இன்றைக்கு அந்த இயேசுவை நம்பு. உன் வாழ்வின் நன்மைக்கு நான் பேசுறேன் ஐயா, என் வாழ்வின் நன்மைக்கு நான் பேசுறேன், உன் வாழ்வின் நன்மைக்கு நான் பேசுகிறேன் தெரியுமா? இத்தனை வருஷ காலமாக உன்னிட்ட பணம் இருந்திருக்கலாம், பட்டம் இருந்திருக்கலாம், சொத்து இருந்திருக்கலாம், எல்லாவிட்டால் சொந்தம் இருந்திருக்கலாம், ஆனால் உன்னிடத்தில் சமாதானம் இருந்தது என்று சொல்லி அடித்து சொல்லாதே. அநேக குடும்பங்களில் என்ன நடக்கிறது? பிரச்சனை. அநேக வாலிபருடைய வாழ்க்கையில என்ன இருக்கிறது? பிரச்சனை. சமாதானமா என்னங்கிறது? சமாதானமா தெரியாது. சமாதான உங்களுக்கு தெரியுமா? ஒருவர் சொன்னார், இலங்கை தேசத்தில் இந்த நாட்டில் பிறந்த குழந்தைகள் யுத்தத்திலேயே பிறந்து யுத்தத்திலேயே மறுத்து விடுகிறார்கள். அவர்களுக்கு சமாதானம் என்று சொன்னா என்னன்னு தெரியாது. சமாதானம் என்று சொன்னா என்னன்னு தெரியாது. ஏன்? யுத்தத்திலேயே பிறந்து யுத்தத்திலேயே மறிக்கிறாங்க. இதே மாதிரி தான் அநேக குடும்பங்கள்லையும். சமாதானம் என்று சொன்னா என்னன்னு தெரியாது. அன்பு என்று சொன்னா என்னன்னு தெரியாது. ஏன்? குழந்தை பிறந்த நாள்ல இருந்து பிரச்சனை தாங்க, அந்த குழந்தை வளர நாள்ல இருந்து பிரச்சனை தாங்க. எனக்கு ஒரு குடும்பத்தை நன்கு தெரியும் பாருங்க, நானே ஆச்சரியப்பட்டேன். இது எப்படி முடியவே முடியாதப்பா, ஏலவே இயலாது. அவங்களை பார்த்து நான் சோந்துப்பட்டேன், ஏலவே இயலாது. அப்படி இல்லையா? நான் என்ன சொல்றேன்னு சொல்லிச்சுன்னா, இந்த உலகத்துல நீ எதையும் வேண்டி விடலாம், ஆனால் சமாதானத்தை வேண்ட முடியாது. இந்த உலகத்துல நீ எதையும் வேண்டி விடலாம், ரட்சிப்பை நீ வேண்ட முடியாது. இந்த உலகத்துல நீ எதையும் வேண்டி விடலாம், பாவ மன்னிப்பை நீ வேண்டவே முடியாது. ரட்சிப்பன்னு சொல்லிச்சுன்னா என்ன? நான் சுருக்கமாக அந்த குறிப்பை சொல்லிவிட்டு, நாங்க ரட்சிப்பன்னு சொல்லிச்சுன்னால், ரட்சிப்பன்னு சொல்லிச்சுனால் காப்பாற்றப்படுதல், அல்லாவிட்டால் விடுதலையாக்கப்படுதல். என்னத்துல இருந்து எங்களை நீங்கள் விடுதலாக்கப்படுற? இந்த வேதத்துல நான் பல குறிப்புகள் எடுத்துனா, அநேகர் மன மரண தருவாயில இருந்து இயேசு விடுவித்தார். இந்த ஜெர்மன் தேசத்தில் அநேகர் தற்கொலைக்கு போய் நின்ற பொழுது இயேசுவை சந்தித்து இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், ஜீவிய சாட்சிகள் இருக்கிறார்கள். அநேகர் என்ன வாழ்க்கையே வேண்டாம் அப்பா, ஏன் நரகம் மாதிரி இருக்கு என் வாழ்க்கை, வேணவே வேணா, நான் தக்களைக்குள்ள போயிடுறேன், நான் சாக போகிறேன், என்ன விட்டுடுங்கப்பா. ஒரு பேப்பர் துண்டு அவருடைய வாழ்க்கையை காப்பாற்றியது, ஒரு வார்த்தை அவருடைய வாழ்க்கையில. இயேசு ரட்சிக்கிற அன்னைக்கு ரட்சிப்பன்னு சொன்னா நாம ஏதோ ஒன்று நினைக்கிறோம். சொல்றேங்க, அழிந்து போகிற அந்த நரகத்தில் இருந்து என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை காப்பாற்றி பரலோகம் கொண்டு போக வந்த நாள் கிறிஸ்துமஸ் ஆகும். வேற எதுக்குமே கிடையாது, வேற எதுக்குமே கிடையாது. அநேகர் அநேகர் தற்கொலையிலிருந்து மீட்கப்பட்டு நான் போக. இந்த வருஷத்திலே ஒரு சினிமா ஸ்டார், அதாவது அமெரிக்கா தேசத்திலே அவர் மரித்தார், தற்கொலை செய்து மரித்தார். நான் யோசித்தேன், இந்த மனுஷனுக்கு இயேசுவை குறித்து யாராவது சொல்லி இருந்தா, ஒரு பேப்பர் துண்டாவது அனுப்பி இருந்தா, எத்தனை சிவந்த சிவந்த காப்பெட்டிகள் விரிக்கப்பட்டு கூட அந்த மனுஷனை கடைசியில எவரும் காப்பாற்ற முடியாமல் போயிட்டு, ஐயோ பரிதாபம், மறித்து விட்டா. என்ன தற்கொலை? மூன்றாவது, பாவத்தை மன்னிக்கவே அவர் புறப்பட்டு வந்தார். பாவத்தை இந்த உலகத்தில் எந்த மனுஷன் மன்னிக்க முடியும்? யார் மன்னிக்க முடியும்? பாவம் இல்லாத மனுஷன் யார்? எல்லாரும் பாவிகளாக இருக்கிறோம், எல்லாரும் தவறு செய்தவர்களாகிவிட்டோம், எல்லாரும் பிழை செய்தவர்களாகிவிட்டோம். அநேகருடைய மனச்சாட்சி குத்த 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 குத்தவே நாம் பாவம் செய்கிறோம் ஐயா, தெரியுமா? இவர்களுக்கு இவர்களை மன்னிக்கவே தேவகுமாரன் மனுஷகுமாரனாகி வந்த நாள் கிறிஸ்துமஸ் ஆகும், கிறிஸ்துமஸ் ஆகும், கிறிஸ்துமஸ் ஆகும். இதைத்தான் நாம் கொண்டாடுகிறோமே ஒழிய வேறு எதையுமே கொண்டாடல. எந்த ஒரு பரிசுத்த வேதாகமத்திலையும் கிறிஸ்துமஸ் நாட்களிலே நீங்கள் குடியுங்கள் என்று சொல்லி எழுதப்படவில்லை. எந்த ஒரு கிறிஸ்துமஸ் எந்த ஒரு வேதாகமத்திலையும் கிறிஸ்துமஸ் நாட்களிலே நீங்கள் சண்டை புடியுங்கள் என்று சொல்லி எழுதப்படவில்லை. எந்த ஒரு வேதாகமத்திலையும் கிறிஸ்துமஸ் நாட்களிலே உலகத்திலே கொண்டாடுகிறீர்கள் போல கொண்டாடுங்கள் என்று சொல்லி எழுதப்படவே இல்லை. நான் சுருக்கமாக சொல்லுகிறது என்னவெனில், உலகத்திலே இந்த நாட்களே அநேக லைட்கள் எழுகிறது, வடிவாக இருக்கிறது. அநேகருடைய உள்ளான வாழ்க்கையிலே லைட்டுகள் நூக்கப்பட்டு இருக்கிறது என்பதை நான் இந்த நாளில் கருத்தாக உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். அந்த இஸ்திரியை போல இன்றைக்கு நாம் நின்று கொண்டு இருக்கலாம் பாருங்க. இன்றைக்கு கிறிஸ்துமஸ் தான், எல்லாரும் நன்றாக இருக்கிறோம், வடிவாக இருக்கிறோம், நல்லாய் வழுக்கிட்டு இருக்கிறோம், ஆனால் உள்ளான வாழ்வு அதுவும் அழகாக இருந்தால் ஆண்டவருக்கு அது பிரியமாக இருக்கும் பாருங்க. அந்த ஸ்திரீ பணத்தை நம்பினால்,
பட்டத்தை நம்பினால், கல்வியை நம்பினால், மருத்துவத்தை நம்பினால், சொந்தத்தை நம்பினால், எல்லாம் கைவிட்டு விட்டது. கடைசி நேரத்தில் இயேசு சொன்னார் என்ன தெரியுமா? நீ நம்பிக்கையோடு வந்தாய்பார், அந்த நம்பிக்கையோடு நீ போ, நீ சுகமாயிரு, நீ சமாதானத்தோடு வாழு. ஐயா, தேவனுடைய சமூகத்தில் எழுந்திருங்க, தேவனுடைய சமூகத்தில் எல்லாரும் எழுந்திருங்க. ஹாலலூயா. ஐயா, நீ மற்றவர்களுக்கு சொல்லலாம், நான் சமாதானத்தோடு இருக்கிறேன், நான் சந்தோஷத்தோடு இருக்கிறேன், அப்பா என் குடும்பம் நல்லா இருக்கிறது, என் வாழ்க்கை நல்லா இருக்கிறது சொல்லி நீ சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இந்த நாள் ஏசு பிறந்த நாள், இந்த நாள்ல உன்னை தேவனுடைய சமூகத்துல வையா. தயவு செய்து நான் சொல்லுகிற இந்த வார்த்தைகளை கவனித்துக்கொள். இந்த ஆண்டவர் இவரை நீ நம்புகிற பொழுது நீ சமாதானத்தை பெற்று சமாதானத்தோடு சந்தோஷமான ஒரு வாழ்வு, அல்லாவிட்டால் ஒரு கிறிஸ்துமஸ் நீ கழித்து விடலாம்னு சொல்லி தேவனுடைய நாமத்திலே உனக்கு நான் சொல்லுகிறேன். உன் குடும்பம் எந்த நிலைமையில இருக்கிறது என்பதையும், உன் தனிப்பட்ட வாழ்வு எந்த நிலைமையில இருந்து கொண்டு இருக்கிறது என்பதையும் இன்றைக்கு உனக்கு தெரியும். இதை நீ அறிந்து கொண்டு இருக்கிறாய். ஆனால் உனக்கு ஒரு நற்செய்தி என்னவெனில், என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உனக்கு சமாதானத்தை தரவே புறப்பட்டு வந்தார். என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உன்னையும் என்னையும் ரட்சித்து நரகத்தில் இருந்து மீட்டு, பாவ வாழ்வில் இருந்து மீட்டு பரலோகம் கொண்டு போகவே வந்தார். இதுவே சத்தியம், இதுவே கிறிஸ்துமஸ் ஆகும். ஆண்டவரை கேள், இயேசுவை கேள். ஆண்டவரே இயேசுவே, ஆண்டவரே இயேசுவே, என் வாழ்வை சந்தோஷத்தினால் நிறைங்கப்பா, என் வாழ்வை சமாதானத்தினால் நிறைங்க ஆண்டவரே. எத்தனை வருஷ காலமாக சமாதானத்துக்கு ஓடி 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 அலைந்து திரிந்த ஆண்டவரே, சமாதானத்தையே கண்டுபிடிக்க முடியலப்பா, இரவில் நித்திரையே முடியலையே ஆண்டவரே. இந்த நாள்ல இருந்து நான் நிம்மதியாய் நித்திரை செய்ய, சந்தோஷமாய் குடும்பத்தோடு வாழ, இயேசுவே எனக்குள்ளே பூர்ண சமாதானத்தை உண்டு பண்ணும் என்று சொல்லி கேளப்பா. என் ஆண்டவர் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார், ஒருபோதும் கைவிடவே கைவிட மாட்டார். இந்த இயேசு இந்த நாள்ல உன் உள்ளத்திலே பிறக்கட்டுக்கும் ஐயா, இயேசு இந்த நாள்ல உன் வாழ்வுக்குள்ளே வரட்டுக்கும். இன்றைக்கு உன்னுடைய வாழ்வில் இயேசு புறந்தாகிட்டுக்கும் அப்பா, அப்பொழுது உன் வாழ்வு சந்தோஷமாய் மாறிவிடும், களிப்பாய் செழிப்பாய் மாறிவிடும். அது எவராலும் மாற்ற முடியாது, அது எவராலும் மாற்ற முடியாது. என் ஆண்டவர் உன் வாழ்வை சமாதானத்தினாலே ஆசீர்வதித்தார், அது எவராலும் மாற்ற முடியாது ஐயா. இதுவே உனக்கு கிறிஸ்துமஸ் ஆகட்டுக்கும், இதுவே கிறிஸ்துமஸ் ஆகட்டுக்கும். அந்த இயேசுவின் வாழ்க்கையிலே வரபடி விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு தேவனி சமூகத்தில் நெல்லு, அவர் உன்னை தொடட்டுக்கும், அவர் உன்னை தொடட்டுக்கும். இன்று வரைக்கும் நீ வாழ்ந்த வாழ்க்கையில இருந்து ஒரு புதிதான ஒரு வாழ்வை உனக்கு தேவன் இந்த நாளில் அருள்வாராக, அருள்வாராக ஐயா. இப்படியே தொடர்ந்து வாழாத, இப்படியே நீ வாழ்ந்த அதுல பிரயோசனம் இல்ல, கண்ணீர்ல வாழ்ந்து பிரயோசனம் இல்ல, சமாதானம் இல்லாமல் வாழ்ந்து பிரயோசனம் இல்ல. இத்தனை வருஷ காலத்திலே நீ வாழ்ந்து ஒருவிடத்திலே பெறாதது ஒன்றை இன்றைக்கு என் நேசத்திலே பெற்றுக்கொள்ளப்பா. மனிதன் சமாதானம் தர முடியாது, மனுஷன் சந்தோஷம் தர முடியாது, தெய்வம் மாத்திரம் அதை அனுக்கிரகம் பண்ணினால் மாத்திரமே நீ ஒரு களிப்பான ஒரு வாழ்வு வாழ்ந்து முடிக்க முடியும். கேளையா, அந்த இயேசுவை மாத்திரம் கேள். ஐயா, இன்றைக்கு பலர் உன்னை பார்க்கலாம், சமாதானம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கையை விட்டுவிட்டு இயேசுவோடு சமாதானத்தோடு வாழ்கிற அந்த வாழ்க்கையை மாத்திரம் தெரிந்துகொள். இன்றைக்கு அநேகருக்கு இயேசு பைத்தியமாய் தோன்றலாம், அநேகருக்கு இயேசு ஏதோ ஒரு மனிதனாக தோன்றலாம். ஆனால் ஒன்று மாத்திரம் சொல்லுகிறேன் கேள், உனக்கு உள்ளே இல்லாத அந்த பரிபூர்ண சமாதானம் எனக்குள்ளே இருக்கிறது என்பதை சத்தியத்தின்படி உனக்கு நான் அடித்து சொல்லுகிறேன். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்கு ஆய் ஸ்தோத்திரமப்பா, இந்த வார்த்தைகளுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் பரிபூர்ண சமாதானத்தோடு கடந்து செல்வார்களாக, பரிபூர்ண சந்தோஷத்தோடு கடந்து செல்வார்களாக. இதுவரைக்கும் கண்ணீர்லையும் கவலைகளையும் இருந்த வாழ்க்கைகள் இந்த நாளில் ஆசீர்வாதமாய் மாற்றப்படுவதாக ஆண்டவர், மாற்றப்படுவதாக. உம்முடைய பாதத்தில் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் ஒப்படைக்கிறோம். குடும்பம் குடும்பமாய் பிள்ளைகளாய் உம்முடைய பாதத்தை நாங்கள் ஒப்படைக்கிறோம் ஆண்டவர. ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. நசரேனாய் இயேசுவே ஆசீர்வதிப்பீராக ஆண்டவர. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.